إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الخلق عيال الله فأحب الخلق إلى الله من أحسن إلى عياله رواه البيهقي صدق رسول الله صلى الله عليه وسلم பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கு ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சுயர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய முஸ்லிம்கள் மூமீன்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கும் இறைநேற்ற செல்வர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியுள்ள நாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமார். எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளில் இருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் இஸ்லாத்தின் எதிர்ப்பு சக்திகள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். உலகத்தின் எந்த பகுதியை பார்த்தாலும் அங்கே முஸ்லிம்கள் விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் மோசமானவர்கள், முஸ்லிம்களிடத்தில் நற்குணம் கிடையாது என்றெல்லாம் இஸ்லாத்தின் விரோத சக்திகளால் முழு உலகத்திலும் இஸ்லாத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சதி முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் புனித இஸ்லாத்தை சுமந்த நாம், அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாம், அல்லாஹு மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? நாமும் பாதையில் இறங்கி அவர்கள் ஒழிக அழிக என்று சத்தம் போடுவதா, அல்லது அவர்களோடு சண்டையிடுவதா? அப்படி ஒரு முறையை நமக்கு இஸ்லாம் காண்பிக்கவில்லை சகோதரர்களே. இந்த இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் கஅபத்துல்லாஹ்வுக்குள்ளே 360 சிலைகள் சகோதரர்களே. அங்கே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கூட கிடையாது. மக்கா நகரில் ஏகத்துவத்தின் இருப்பிடமான கேந்திர நிலையமான கஅபத்துல்லாஹ்வுக்குள்ளே 360 சிலைகள் வைக்கப்பட்டது மட்டுமல்ல, நாங்கள் ஹஜ்ஜிக்கு சென்றால் ஷஃபாவிலும் மர்வாவிலும் அந்த இரண்டு மலை குன்றுகளுக்கு இடையிலே ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவுபடுத்தும் முகமாக தொங்கோட்டம் ஓடுகிறோம் அல்லவா. ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் ஒன்றுதான் சை செய்வது. இந்த சை செய்கின்ற இந்த இரண்டு மலை குன்றுகளுக்கு இடையிலையும் இரண்டு மலைகளையும் பிரம்மாண்டமான சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு தௌஹீதுக்கு எதிரான காலத்தில் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்திரன் போன்ற முகத்தை பார்த்து பைத்தியக்காரன் என்றார்கள். அது மட்டுமா, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புத்தி கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்றார்கள். அவருக்கு பைத்தியம் என்றார்கள். அவர் ஒரு சூனியக்காரர் என்றார்கள். அவர் ஒரு புலவர் என்றார்கள். இப்படி எதையெல்லாம் சொல்லணுமோ அத்தனை சொல்லியும் கூட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட அந்த உன்னதமான குணம் அவர்களை ஈர்த்தது. சகோதரர்களை, தன்னை கொல்ல வந்தவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பைத்தியம் பிடித்தவர் என்று ரசூலுல்லாஹுக்கு சிகிச்சை செய்ய வந்த டாக்டர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ யூத மதத்தை சேர்ந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற அந்த காலத்திலே ரசூலுல்லாஹை சூழ இருந்தவர்கள் இயேசு அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிற யூதர்களும் தான். இந்த யூதர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் சகோதரர்களே? அவர்களுடைய தெய்வங்களை ஏசினார்களா? அவர்களுடைய அதாவது மத வழிபாட்டு தலங்களை உடைத்தார்களா? அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்களா? அல்லாஹ் ஒரு ஆளிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட அந்த அழகான குண அந்த அழகான குணத்தை புகழுகிறான். நபியே ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹ் லித்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளாலி அல்லாஹ்வுடைய கிருபையால் அந்த உன்னை எதிர்க்கின்ற இஸ்லாத்துக்கு எதிரான அந்த யூதர்களோடு கிறிஸ்தவர்களோடு நீ நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுகிறாய் நபியே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலவு குந்த பல்லன், நீ ஒரு கடுகடுத்தவராக இருந்திருந்தால், நீ ஒரு அதாவது ஒரு அதாவது ஒரு பொல்லாத ஒரு நபராக, ஒரு மோசமான இரக்க சிந்தனை இல்லாத ஒரு நபராக நீ இருந்திருந்தால் உன்னை சூழ இருக்கிற இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்பவோ இந்த இஸ்லாம் வேணாம் என்று ஓடி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உன்னுடைய குணத்தை கண்டு இந்த இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஏழை சஹாபாக்களும் உன்னுடைய நல்ல குணத்தை கண்டு உன்னோடு அவர்கள் உன்னோடு பிடித்தமாக இறுக்கமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை புகழுகிறான் சகோதரர்களே. எனவே இந்த இக்கட்டான நேரத்திலே எங்களை பற்றி எதையும் பேசட்டும், எங்களுடைய பாதையில் அல்ல வீட்டு முற்றத்திலே கொண்டு வந்து சிலையை வைக்கட்டும், எங்களுக்கு எதையும் சொல்லட்டும், நாங்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். இந்த இக்கட்டான நேரகட்டத்திலே சகோதரர்களே எங்களுடைய வாய்களை பேணிக் கொள்ள வேண்டும். நாம் எங்களுடைய சமுதாயத்தை காட்டிக் கொடுக்க கூடவர்களாக இருக்கக்கூடாது. இவராலதான் இப்படி நடந்துச்சு, இந்த இயக்கத்தாலதான் இப்படி நடந்துச்சு, இவங்க தீவிரவாதிகள், இவர்கள் தீவிரமாக அதை இதை செய்ய போய்த்தால் இப்படி நடந்துச்சு என்றெல்லாம் எங்களுடைய இனத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது. இந்த இந்த இக்கட்டான இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்றுபட வேண்டும் சகோதரர்களே. எப்பொழுது முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லையோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வராது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, எங்களை நாங்கள் ஏதோ சில விடயங்களை ஆலோசனை பண்ணுகின்ற நேரத்திலே, நமது மஸ்ஜிதுகளிலே முடிவெடுக்கின்ற நேரத்திலே, நமது உலமா பெருமக்கள் சேர்ந்து சில விடயங்களை பேசுகிற நேரத்திலே, அவற்றை நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே போய் வாய்விடக்கூடாது, அவற்றை சொல்லக்கூடாது. அவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி சூழ்ச்சி செய்கிறாங்க, எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு எதுவும் நடந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று எங்களுக்கு நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். இந்த அடிப்படையிலே இந்த இக்கட்டான நேரத்திலே நாங்கள் ஆயுதம் தூக்குவதல்ல, பாதையிலே இறங்கி பதாதைகளை தூக்கி கொண்டு அவர்கள் நாசமாகட்டும் அழியட்டும் என்று நாங்கள் ஊர்வலம் செல்வதல்ல, நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் கை உயர்த்த வேண்டும். அதற்காகத்தான் ஐந்து நேர தொழுகையில் கூட குனூத் ஓதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் நாங்கள் பார்க்கிறோம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சகோதரர்களே குர்ஆனை மனனமிட்டு குர்ஆனை நல்ல முறையிலே கற்ற 70 நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு தஅவா பணிக்காக அனுப்பினார். அந்த ஊருக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்க முஸ்லீம் அல்லாத ஒரு கிராமத்துக்கு நபி அவர்கள் அனுப்பினார்கள். அவர்களும் நல்லவர்கள் போல நடித்து எங்கள ஊருக்கு உங்களுடைய மத தலைவர்களை அனுப்புங்கள், குர்ஆனை கற்றவர்களை அனுப்புங்கள், குர்ஆனை பாடமாக்கியவர்களை அனுப்புங்கள், அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி சகோதரர்களே அங்கே அவர்கள் சொன்ன பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 சஹாபாக்களை அங்கே அந்த இடத்துக்கு அனுப்பி வைத்தார். எனவே அவர்கள் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்து பிஹ்ரு மௌனா என்ற இடத்திலே சவுதி அரேபியாவிலே மக்காவிலே சகோதரர்களே அவர்கள் அந்த இடத்திலே அந்த 70 சஹாபாக்களையும் அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் காபிர்கள் கொலை செய்து விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை என்று பாருங்கள். குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனை கற்ற 70 சஹாபாக்களையும் 70 இளம் வாலிபர்கள் அவர்கள் அந்த காபிர்கள் கொலை செய்த நேரத்தில் நபி அவர்கள் நீங்களும் ஆயுதம் எடுத்து அவர்களோடு சண்டை பிடியுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன செய்தார்கள்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றுதான் 5 நேர தொழுகைக்கு பின்னால் அங்கே குனிந்து ஓதுகிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய இந்த ஏகத்துவ கொள்கையை உலகத்திலே அதாவது பரப்புவதற்காக நான் அனுப்பி அந்த கூட்டத்தை இவர்கள் கொலை செய்தார்கள். யா அல்லாஹ், நீயே இவர்களை கவனித்துக் கொள்வாயா என்று துஆ செய்த பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தார். அதே அடிப்படையிலே தான் சகோதரர்களே எங்களுக்கும் இன்று நாங்கள் அதாவது அல்லாஹின் பக்கம் கையுயர்த்த வேண்டும். இதை கூட இதை திரித்து உங்களுக்கெல்லாம் நீங்கள் அதாவது இந்த சமூகம் பெரும்பான்மை சமூகம் அழிய வேண்டும் என்று முஸ்லீம்கள் துஆ செய்கிறார்கள் என்று முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே நமது முஸ்லீம்கள் போய் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நமது முஸ்லீம்களே காட்டி கொடுக்கிறவர்களாக நமது முஸ்லீம்களே ஒற்றுமை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக விளங்குகிறது. இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களாக நாங்கள் இருக்கிறோம் சகோதரர்களே. இந்த நாட்டில் அன்று தொட்டு இன்று வரைக்கும் நாங்கள் மதிக்க முஸ்லீம் அல்லாதவர்கள் எங்களை சூழ இருக்கிற பௌத்தர்களோ கிறிஸ்தவர்களோ எங்களை மதித்து நடந்தார்கள். அதே போன்று எங்களுடைய மூதாதையர்களும் சகோதரர்கள் இந்த நாட்டிலே இந்த நாட்டுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே அவர்களை அனுசரித்து அழகாக நடந்திருக்கிறார்கள். இது தொடர வேண்டும். நாங்கள் அங்கே அவர்கள் மோசம் இவர்கள் மோசம் என்றெல்லாம் பேசிக் கொள்ளக்கூடாது. இந்த நேரத்தில் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சகோதரர்களே அல்லாஹ்விடத்திலே இந்த விஷயத்தை நாங்கள் ஒப்படைக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அதிகமாக வீடுகளிலே உங்களுடைய மனைவிமாருக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் நோன்பு பிடிக்கும்படி. ஆண்களும் முடியுமானால் நோன்பு பிடித்து யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நிலையை நீக்கிவிடுவாயாக என்று நாங்கள் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அன்பு சகோதரர்களே, எங்களுக்கு ஆயுதம் துப்பாக்கி அல்ல, எங்களுக்கு ஆயுதம் போசத்தோ ஆமியா அல்ல, எங்களுக்கு ஆயுதம் துஆவாக இருக்கிறது. எந்த அளவுக்கு துஆவை கற்றுத்தந்தார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் கண்ணோடு பார்க்கும்படி இஸ்லாம் சொல்லவில்லை, நபி அவர்கள் அப்படி சொல்லவில்லை. தன்னை சூழ இருக்கிற முஸ்லீம் அல்லாதவர்களோடு நபி அவர்கள் அப்படி நடக்கவில்லை. ஹதீஸ்ல நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யூதனாக இருந்தான். சகோதரர்களே, வீட்டிலே கறி சமைக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் ஆணத்தை கூடுதலாக வையுங்கள், எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் யூதனுக்கு கறி அனுப்புவதற்காக. பக்கத்து வீட்டுக்காரர் யூதனுக்கு நாங்கள் ஆக்குற கறியிலே ஒரு பகுதியை அனுப்ப அனுப்புவதற்காக கரியை கூட்டி வையுங்கள் என்று சொன்னான். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், எங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் பௌத்தனாக இருந்தால், கிறிஸ்தவனாக இருந்தால், யூதனாக இருந்தால், அந்த பக்கம் இருக்கிற கதவை அடைக்கிறோம், ஜன்னலை மூடுகிறோம், பாதையை அடைக்கிறோம், அவன் முகத்தில் ஒழிக்கிறது முசீபத்தை நினைக்கிறோம், அவனோடு நல்ல முறையில் பேசுகிறோம் இல்லை, நமது வீட்டிலே நடக்கிற ஒரு பங்கனுக்கு அவரை கூப்பிடுறோம் இல்லை, நமது வீட்டில் இருந்து ஒரு சாப்பாட்டையாவது நாங்கள் அவருக்கு அனுப்புகிறோமா? எங்கே எங்களுடைய குணம் சகோதரர்களே? அவன் சிங்களவன், அவன் யூதன், அவன் கிறிஸ்தவன் என்று அவர்களை குணமற்றவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். இத்தனையையும் செய்துவிட்டு நாங்கள் சுவேசம் சுவேசம் என்று சொல்லுகிறோம். நாங்கள் தான் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய சீற்றத்தை, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஆத்திரத்தை தூண்டிவிட்டவர்கள் நாங்கள் தான் சகோதரர்களே. எங்களுடைய பங்கனுகள் நடக்கிற நேரத்தில் பாருங்க, எங்களோட கலியாட்டங்கள் நடக்கிற நேரத்தில் பாருங்க, எங்களோட பெண்கள் அலங்கரிச்சு கொண்டு போற முறையை பாருங்க சகோதரர்களே. எங்களோட பெண்கள் உடுக்கிற நகைகளை அந்த பெண்கள் கண்டால் ஆத்திரப்படாமல் இருப்பார்களா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போற நேரத்திலே கூட நகை போடுவதாக இருந்தால் அபாயாவை உடுத்து அந்த அபாயாவுக்கு மேலால் மாலையை எடுத்து விடுகிறார்கள். மாலையிலே இருக்கிற பெண்டனை காட்டுகிறார்கள், கழுத்திலே காதிலே இருக்கிற நகைகளை காட்டுகிறார்கள். அது அவர் எங்களுடைய ஒரு இஸ்லாமிய பெண் அணிகிற ஒரு மாலையால் முஸ்லீம் அல்லாத பெண்களுக்கு பல மாலைகள் செய்து விடலாம். அந்த அளவுக்கு சகோதரர்களே, மாடு கட்டுகிற கயிறு போல நமது முஸ்லீம் பெண்கள் நகை அணிகிறார்கள். ஆடம்பரம், வீண் விரயம், இவற்றையெல்லாம் கண்டுதான் அவர்கள் ஆத்திரப்பட்டு போயிருக்கிறார்கள். நமது வாகனம், நமது வீடு சகோதரர்களே, அவர்களுடைய உள்ளத்தை நடக்க நோவினைப்படுத்தக்கூடிய முறையிலே சில சகோதரர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, எனவே முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தை நாங்கள் மகிழ வைக்க வேண்டும். பாருங்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்கிறார். ஒரு நாள் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு யூதனின் சடலம், ஒரு யூதனின் பிரேதம் சகோதரர்களே, அதாவது சுடுகாட்டை நோக்கி, அதாவது மையவாடி, அதாவது அங்கே அதை அடக்கம் செய்வதற்காக தூக்கி செல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையிலே உட்கார்ந்திருந்தார். பாதையிலே ஒரு ஓரத்திலே உட்கார்ந்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத சகோதரனின் சடலம் தூக்கி செல்லப்படுவதை கண்டதோடு மரியாதையோடு எழுந்து நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ் மரியாதைக்காக எழும்புகிறார்கள். கூட இருந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு யூதனின் சடலம் மயானத்தை நோக்கி அங்கே புதைப்பதற்காக தூக்கி செல்லப்படுகிற நேரத்திலே நீங்கள் ஏன் கௌரவமாக மரியாதையாக எழுந்து நிற்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னப்பா இதுவும் ஒரு மனிதன் அல்லவா, நாங்கள் சந்தைப்படுத்த வேண்டும் அல்லவா என்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய உறவினர்கள் அநேகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? உறவு அவர்கள் இஸ்லாம் அங்கே அவர்கள் உறவு முறை என்ற அடிப்படையில் நபி அவர்கள் அவருடைய வீடுகளுக்கு செல்லுவார்கள், அவர்களுடைய அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளுவார்கள், அவர்களுடைய உள்ளத்தை மகிழ வைத்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு சம்பவத்தை சிந்தித்து பாருங்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அவர்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய தாய் ஒரு காஃபிராக இருந்தார்கள். அவர்களுடைய தாய் தன்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு எவ்வளவு தூரம், 300-450 கிலோமீட்டர், அந்த காலத்திலே தன்னுடைய மகளின் அன்பு, அவள் மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சில கிஃப்டுகளையும் அன்பளிப்பு பொருள்களையும் எடுத்துக்கொண்டு மகளை பார்ப்பதற்காக தங்கே மதீனாவுக்கு சென்று மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கக்கூடிய வீட்டையும் தேடி சென்று வீட்டு முற்றத்திலே போய் நிற்கிறார். அந்த நேரத்திலே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பதறுகிறார்கள், அவர்கள் பயப்படுகிறார்கள். தன்னுடைய தாய் காஃபிராக இருக்கிறார், என்னை பார்ப்பதற்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கிறார், அன்பளிப்புகளையும் எடுத்து வந்திருக்கிறார், அவளை வீட்டுக்குள்ளே எடுப்பதா என்று யோசித்து விட்டு ரசூலுல்லாஹிடத்தில் கேட்ட நேரத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அஸ்மா உன்னுடைய தாய் காஃபிராக இருக்கிறாள், அவளை விரட்டி அவளை வீட்டுக்குள்ள எடுக்க வேணாம், நீங்க சாப்பிடுற பிளேட்ல சாப்பாடு போட வேணாம், அவருக்கு செயா போட வேணாம், அவருக்கு பாய் போட வேணாம் என்று சொன்னார்களா? நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்மா உன்னுடைய தாய் காஃபிராக இருக்கட்டும், ஆனால் உன்னை தேடி வந்திருக்கிறார் அல்லவா, உறவு முறை என்ற அடிப்படையிலே அவளை வீட்டுக்குள்ளே எடுக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும், அவளுடைய அன்பளிப்புகளை நீ எடுக்க வேண்டும், அவளை அவளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், உன் தாயோட நல்ல முறையில் நடந்து கொள்ளு என்றார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இன்று நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு முன்னாலே அவர்களுடைய அன்பளிப்புகள் வந்தால் கூட இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுறல்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட முகத்து முன்னாலே நீங்க அதை அவர்களை ரிட்டர்ன் பண்றீங்க, அதை அல்லது தூக்கி வீசுறீங்க. இப்படி செய்யற நேரத்தில் அவர்களுடைய மனது புண்படுகிறது அல்லவா? குறிப்பாக சில வியாபாரிகளை பார்க்கிறோம், கடைகளுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்தால் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு விலை சொன்னாலும் எடுப்பாங்க, அதனால கண்ணை பொத்தி கொண்டு விலை சொல்லலாம் என்று நம்மவர்களுக்கு சொல்லுகின்ற விலையை விட கூடுதலாக விலை சொல்லி அவர்களுக்கு சாமான்களை ஏமாற்றி விற்க ஆரம்பித்ததின் காரணமாக இன்று என்ன சொல்லுகிறார்கள்? முஸ்லிம்கள் ஏமாற்றுக்காரர்கள், முஸ்லிம்களுடைய கடைகளுக்கு போக வேண்டாம், அவர்களோடு பொருட்கள் வாங்கல் செய்து கொள்ள வேண்டாம். சகோதரர்களே, எந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய பொருட்கள் வாங்கல் மோசமாக இருக்கிறது என்றால், சில பேங்க் மேனேஜர்கள் பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் முஸ்லிம்களுடைய செக்குகளை பாரமடுக்க வேண்டாம், நம்ம வங்கிக்கு வந்து சேருகிற முஸ்லிம்களுடைய அதிகமான செக் ரிட்டர்ன் செக்காக இருக்கிறது, அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மிக மோசடிக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சில வங்கி முகாமையாளர்களே சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, எனவே இந்த ஒரு நெருக்கடியான நிலைக்கு நம்முடைய செயல்கள் தான் காரணமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அன்பு சகோதரர்களே, நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், முஸ்லிம் அல்லாதவர்களோடு நல்ல குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பாருங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதை, ஜகாத்திலிருந்து ரசூலுல்லாஹுடைய காலத்தில், அதற்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சி நடந்த அந்த காலத்திலே ஜகாத்திலிருந்து ஒரு பகுதி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஜகாத்தை கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களை நெகிழ வைத்து அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டால் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்பதற்காகத்தான். ஜகாத்தில் ஒரு பகுதி முஅல்லஃபத்து குலூப் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அல்ல, முஸ்லிம்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுகிறார்கள், முஸ்லிம்களோடு தொடர்பு அவர்களுக்கு இருக்கிறது, முஸ்லிம்களோடு அவர்கள் நல்ல நேசத்தோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஜகாத்தை கூட கொடுக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுவதை பாருங்கள் சகோதரர்களே, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலுக்கும் ஃபித்தீன், மார்க்கத்திலே தீனிலே உங்களோடு யுத்தம் செய்யாத, உங்களோடு அவங்க யுத்தம் செய்றாங்களும் இல்லை, வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களோட வீடுகளில் இருந்து உங்களை அவங்க வெளியேற்றுறாங்களும் இல்லை, அவங்க உங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா நடக்கிறாங்க, முஸ்லிம்கள் நல்ல மக்கள் என்று உங்களோடு சேர்ந்து நடக்கிறார்கள் என்றால் நீங்களும் அவர்களோடு சேர்ந்து நடக்கணும் அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த தபர்ரூஹும் வதுக்ஸுது இலைஹி, நீங்க அவர்களுக்கு உபகாரம் செய்வதையும், ஒரு வீட்டில் கொஞ்சமாவது சாப்பாடு இருந்தால் அங்கே அனுப்புறது, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு விருந்து நடக்குது, அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு சகன் சாப்பாட்டை அனுப்பி வைக்கிறது, ஒரு வசிலாத்து பத்தை அனுப்புறது, ஒரு கேக்கை அனுப்புறது, நம்ம பெருநாள் வந்தால் அவர்களுக்கு சாப்பாடுகளை அனுப்புறது, அவர்களை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு போடுறது, இது பிழையா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களோடு அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள் இல்லை, உங்களை வீடுகளில் இருந்து விரட்டுகிறார்கள் இல்லை, உங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்வதையும் அவர்களோடு நீதமாக நடந்து கொள்வதையும் அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லாஹ் நீதத்தை விரும்புபவனாக இருக்கிறார், நீங்கள் நீதம் உள்ளவர்களாக இருங்க. எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அல் கல்பு அயாலுல்லாஹ், படைப்புகள் அது கிறிஸ்தவனாக இருக்கட்டும், பௌத்தனாக இருக்கட்டும், யூதனாக இருக்கட்டும், படைப்புகள் அல்லாஹ்வுடைய குடும்பம். நபி அவர்கள் சொன்னார்கள், படைப்புகள் அல்லாஹ்வுடைய குடும்பம். எனவே அல்லாஹ்வுடைய உதவி செய்கிற நேரத்தில் நாங்க முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், முஸ்லிமுக்கு மட்டும்தான் ஊடு கட்டி கொடுக்கணும், முஸ்லிமுக்கு மட்டும்தான் தர்மம் செய்யணும் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. சகோதரர்களே, இன்று முஸ்லிம் அல்லாதவர்களிலே எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத சிறார்கள் படிப்புக்கு கஷ்டப்படுகிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் வீடு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் பல நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நம்மளே இருக்கிற தனவந்தர்கள் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது போல அவர்களுக்கும் உதவி செய்திருந்தால் இந்த நாட்டிலே எங்களுக்கு இப்படியான ஒரு துவேச நிலைமை உண்டாகி இருக்காது. சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், படைப்புகள் அல்லாஹ்வுடைய குடும்பம் அப்பா. எனவே உதவி செய்யற நேரத்தில் இவன் பௌத்தன், இவன் கிறிஸ்தவன் என்று பார்க்க வேண்டாம், உங்களோடு சிநேகிதமாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய குடும்பம் அல்லவா, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர், அல்லாஹுடைய குடும்பத்துக்கு உபகாரம் செய்யறவர், அல்லாஹுடைய குடும்பத்துக்கு உபகாரம் செய்யறவர், அல்லாஹுடைய குடும்பம் என்று சொல்லும் பொழுது முழு படைப்பு. எனவே அன்பு சகோதரர்களே, இந்த குணம் இதை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். அவனா அவன் சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாதவன், அவனோட நம்ம சாப்பிடப்படாது, அவனை நம்ம வீட்டுக்குள்ள எடுக்கக்கூடாது, அவனுக்கு செய்யா போடக்கூடாது, அவருக்கு வேறையாதான் சாப்பாடு கொடுக்கணும், நம்ம சாப்பிட்டுல பிளேட்ல கொடுக்க கூடாது, அவன் சாப்பிட்டதுல நாம சாப்பிடக்கூடாது. இப்படி எல்லாம் ஒரு மோசமான ஒரு குணமற்ற நிலையிலே நாங்கள் நடந்ததின் காரணமாக அவர்கள் ஆத்திரப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவருடைய உள்ளத்தை வெல்ல வேண்டும் சகோதரர்களே. அதே நேரத்தில் நாங்கள் அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும், செய்த பாவத்துக்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹிடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களை சூழ உள்ள அந்த முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளத்திலே எங்களை பற்றி நல்லெண்ணத்தை போடுவாயாக, இரக்கத்தை போடுவாயாக, இந்த நாட்டை ஆளுகிறவர்களுடைய உள்ளத்திலும் எங்கள் மீது அன்பை போடுவாயாக என்று அல்லாஹின் பக்கம் துஆ செய்வதோடு சகோதரர்களே, பாவமான காரியங்களில் இருந்து விலகி நடக்க வேண்டும். இன்று என்ன சொல்லுகிறார்கள், ஒரு காலம் இந்த நாட்டிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லுவார்கள், அதாவது முஸ்லீம்கள் கசிப்பு அருந்த மாட்டார்கள், முஸ்லீம்கள் கஞ்சா அருந்த மாட்டார்கள், முஸ்லீம்கள் குடு அருந்த மாட்டார்கள், முஸ்லீம்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், முஸ்லீம்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று ஒரு காலத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பழையவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், மூதாதையர்கள் சொல்லுவார்கள். சகோதரர்களே, இன்று என்ன சொல்லுகிறார்கள், இந்த முஸ்லீம்கள் தான் எங்கட உங்களுக்கும் குடுவ பழக்கிறார்கள், இந்த முஸ்லீம்கள் தான் எங்கட வாலிபர்களுக்கும் கசிப்ப பழக்கிறாங்க, இந்த முஸ்லீம்கள் தான் எங்களுக்கும் ஆடம்பரத்தை படிச்சு தாராங்க, இந்த முஸ்லீம்கள் தான் எங்களுக்கும் அதாவது விபச்சாரத்தை சொல்லித்தாராங்க என்று சொல்கிறார்கள் இல்லையா? எங்கே எங்களுடைய மார்க்க பற்று போய்விட்டது, எங்களுடைய மார்க்க பற்று மலையேறி விட்டது. எல்லோருக்கும் துன்யாவுடைய ஆசை. சகோதரர்களே, மார்க்கத்தை விட, குர்ஆனை விட, தொழுகையை விட, இஸ்லாத்தை விட, தீனை விட முஸ்லீம்களுக்கு உலக பொருள், உலகத்தின் பிரியம் கூடிவிட்டால், உலகத்தின் அன்பு கூடிவிட்டால், உலக பொருளில் மோகம் ஏற்பட்டு விட்டால், அல்லாஹ் இஸ்லாத்தின் எதிரிகளை முஸ்லீம்கள் மீது சாட்டுவான் என்பது ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது. அதுதான் அன்பு, இஸ்லாத்தின் மகத்துவம், அமல்களின் பெருமதி நமது உள்ளத்திலே வர வேண்டும். நமது வீடுகளுக்குள்ளே இஸ்லாம் குர்ஆன் ஓதப்பட வேண்டும், பெண்கள் சொல்ல வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த நிலைமை வராத வரையில் அல்லாஹ்வுடைய உதவி வராது என்பதை மனதிலே ஆழ பதிய வைத்து சகோதரர்களே, ஆலையால் காட்டி கொடுக்காமல், இங்கே பேசுவதை அங்கே போய் சொல்லாமல் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் சகோதரர்களே. அதே நேரத்தில் நமது இஸ்லாமிய தலைவர்களான உலமாக்களை தூற்றக்கூடாது. அந்த இயக்கம், இந்த இயக்கம், அவங்க அவசரப்பட்டுட்டாங்க என்றெல்லாம் உலமாக்கள் ஒரு நாளும் வழி தவறி செல்ல மாட்டார்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யஜ்தமீ உம்மத்தி அலல் லலால, என்னுடைய சமூகத்திலே இருக்கிற உலமாக்கள், அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் வழிகட மாட்டார்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, இன்று ஒரு கூட்டம் உலமாக்களுக்கு சாடுவதை நாங்கள் பார்க்கிறோம், உலமாக்களுக்கு ஏசுவதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் மார்க்கத்தின் பெருமதி உள்ளத்திலிருந்து எடுபட்டதால் ஏற்பட்ட விளை. எனவே நாங்கள் உணர்ந்து நடப்போமாக, ஒற்றுமை படுவோமாக, அல்லாஹின் பக்கம் திரும்புவோமாக, செய்த பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து முஸ்லீம் அல்லாதவர்களோடு நல்ல பண்புகளோடு குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி எடுப்போமாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து விடுவாயா? இந்த நாட்டிலே நாங்கள் பிறந்தவர்கள், வளர்ந்தவர்கள், இந்த நாட்டிலே எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நீ அறிந்தவன் யா அல்லாஹ். எனவே இந்த நாட்டு முஸ்லீம்களை மியான்மரிலே நடந்தது போல ஆக்கிவிடாத யா அல்லாஹ், அல்லது வேற நாடுகளிலே நடப்பது போல ஆக்கிவிடாதயா அல்லாஹ். இந்த நாட்டிலே எங்களை அல்லாஹ் கண்ணியமாக வாழ வைப்பாயா, இஸ்திரமாக வாழ வைப்பாயா? எங்களை சூழ இருக்கிற முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களிலே எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை போடுவாயா, நல்ல அபிப்பிராயத்தை போடுவாயா, எங்களுக்கு எதிராக சதி செய்பவர்களை யாழ்லா நீயே பொறுப்பெடுப்பாயா, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயா, அவர்களை யாழ்லா நீயே கவனித்துக் கொள்ளுவாயா, யாழ்லா சதிகாரர்களுக்கெல்லாம் நீ சதி செய்பவனாக இருக்கிறாய், இஸ்லாத்துக்கு சதி செய்பவர்களை யாழ்லா நீ சதி அவர்களுக்கு நீ சதி செய்வாயா, அவர்களை நீ ஹிதாயத்தில்லை என்றால் நீ விரும்பிய முறைகளை நடத்தாட்டுவாயா, இந்த நாட்டிலே எங்களை பாதுகாப்பாயா, யாழ்லா எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளுவாயா, ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.